நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 24 தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் செவ்வாய் கிரகம் குறித்து ஆராய இந்தியா அனுப்பிய விண்கலன் அதன் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது பற்றிய செய்திகளும் தொடர்பான விஷயங்களும்.
இன்னைக்கு வந்து கலர் கேமராவை பயன்படுத்தி 5 வந்து ஸ்னாப் எடுத்தோம் காலையில. இப்ப வந்து அந்த இமேஜ் ப்ராசஸிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ISRO அந்த படத்தை வெளியிடுற முயற்சியில இருக்கும். வந்து
இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய தமிழ் கவுன்சில் ஒன்றை ஏற்படுத்துவது என்று எடுத்துள்ள முடிவு குறித்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் விவரிக்கும் விஷயங்கள்.
சரியான ஜனநாயக ரீதியான போராட்டங்களை நடத்துவதற்கு மக்கள் சக்தியை உருவாக்குவதற்கும் இது கூடுதலான பங்களிப்பை செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே அந்த வகையில் இவ்வாறான ஒரு தமிழ் தேசிய சபை தேவை என்று கருதுகின்றோம்.
சிறார் பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ள பேராயரை கைது செய்ய போப் உத்தரவிட்டுள்ளது பற்றிய செய்திகளும் கேட்கலாம். இன்று பலகனி இடம்பெறவில்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சுவாமிநாதன் சாதாத்.
மரணம், வெறுப்பு மற்றும் தீமைகளுக்கான சங்கிலி தொடர் என்று இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்பை வர்ணித்திருக்கின்ற அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அந்த அமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகளில் மேலும் பல நாடுகள் கலந்து கொள்ள வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார்.
We will train and equip forces fighting against these terrorists on the ground. We will work to cut off their financing and to stop the flow of fighters into and out of the region.
ஐஎஸ் அமைப்புக்கு நிதி ஆதாரங்களை தடுப்பதுடன் அந்த அமைப்பை எதிர்த்து போரிடுவோருக்கு ஆயுதங்களையும் பயிற்சிகளையும் அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் அளிக்கும் என்று ஒபாமா கூறியிருக்கின்றார். இன்று பின்னேரம் நடக்கவுள்ள ஐநா பாதுகாப்பு சபையின் கூட்டத்திற்கும் ஒபாமா தலைமை வகிப்பார். வன்முறையுடன் கொண்ட தீவிரவாத போக்கை கட்டுப்படுத்த அரசுகளுக்கு இருக்கும் பொறுப்பை வலியுறுத்துகின்ற ஒரு தீர்மானம் அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் என்றும் ஒபாமா கூறியிருக்கின்றார்.
சிரியாவிலும் ஈராக்கிலுமாக இஸ்லாமிய அரசு ஆயுதக்குழுவுக்கு எதிராக கூடுதலாய் 5 விமான குண்டுவீச்சுகளை நடத்தியிருப்பதாக அமெரிக்கா கூறுகிறது. வடக்கு ஈராக்கில் இருக்கின்ற இப்ரில் அருகிலும் ஈராக் சிரியா இடையிலான எல்லையில் இருக்கின்ற அல் கைமிலும் தலைநகர் பாக்தாதுக்கு மேற்கிலும் இருக்கின்ற இலக்குகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டு தலைமையகம் தெரிவித்திருக்கிறது. சிரியாவில் துருக்கியுடனான எல்லையில் இருக்கின்ற கொபானி நகர் அருகே வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக முன்னதாக தகவல்கள் வந்திருந்தன. ஆனால் இந்த தாக்குதலை அமெரிக்க படைகள் தான் நடத்தினவா என்பது தெளிவாகவில்லை. கொபானியில் இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகளிடமிருந்து புதிய தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருவதாக குர்த் படைகள் தெரிவித்திருக்கின்றன.
பிரெஞ்சு சுற்றுலா பயணி ஒருவர் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்படும் வீடியோவை அல்ஜீரிய ஜிஹாதி அமைப்பு ஒன்று வெளியிட்டிருப்பதாக சற்று முன் வந்த தகவல் தெரிவிக்கிறது. ஜிண்ட் அல் கிலாஃபா என்ற அந்த குழு இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்புடன் தொடர்புடையது. பிரெஞ்சு பயணி ஞாயிற்றுக்கிழமையன்று கடத்தப்பட்டார். இவரை கடத்தியவர்கள் ஈராக்கில் இருக்கின்ற ஐஎஸ் அமைப்புக்கு எதிரான வான் தாக்குதல்களில் பிரான்ஸ் அரசு ஈடுபடக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான எல்லை பிரச்சினை இறுக்கமடைவதாக சமிச்சைகள் வெளியாகும் நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான கூடுதல் தடைகளை ஜப்பான் வைத்திருக்கிறது. ரஷ்யா கிரைமியாவை பிடித்த பிறகு தனது மேற்கத்திய கூட்டாளி நாடுகளைப் போல ஜப்பானும் கடுமையான தடைகளை ரஷ்யா மீது விதிக்கவில்லை. ரஷ்ய வங்கிகளின் செயற்பாடுகளை குறைப்பதுடன் ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் போவதையும் ஜப்பான் இனி தடுக்கும். 2 உலகப் போர் சமயத்தில் ஜப்பானிடமிருந்து சோவியத் ஒன்றியம் பிடித்துக் கொண்ட தீவுகளுக்கு மூத்த ரஷ்ய அதிகாரி ஒருவர் விஜயம் செய்துள்ளதைத் தொடர்ந்து ஜப்பானின் இந்த நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன.
செவ்வாய் கிரகத்துக்கு இந்தியா அனுப்பியிருக்கின்ற விண்கலமான மங்கள்யான் செவ்வாயை சுற்றி வரக்கூடிய ஒரு நீள்வட்ட பாதையில் இன்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பாவை தொடர்ந்து செவ்வாய்க்கு செயற்கைக்கோள் அனுப்பிய உலகின் 4 நாடு என்ற பெருமையும் இந்தியாவுக்கு வந்திருப்பதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டினார்.
With today's spectacular success, ISRO joins an elite group of only 3
செவ்வாய்க்கு விண்கலம் அனுப்பிய முதல் முயற்சியிலேயே வெற்றிகரமாக செயற்கைக்கோளை நிறுவிய நாடு இந்தியாதான் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
ஐரோப்பா முழுவதிலும் நடத்தப்பட்ட காவல்துறை நடவடிக்கைகள் காரணமாக குற்றக்குழுக்களுடன் இணைந்து குற்ற செயல்கள் செய்யும் 1000 அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுதான் இதுவரை குற்றக்குழுக்களுக்கு எதிராக ஐரோப்பா கண்டத்தில் எடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒருங்கிணைந்த நடவடிக்கை என்று ஐரோப்பிய காவல்துறை அமைப்பான யூரோபால் கூறியிருக்கிறது. மனிதர்களை சட்ட விரோதமாக அழைத்து வருவது, போதைப் பொருள் கடத்தல், சொத்துக்கள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் இந்த நடவடிக்கையின் போது இலக்கு வைக்கப்பட்டனர். இந்த நடவடிக்கையின் காரணமாக 30 சிறார்கள் உட்பட 200 பேர் மீட்கப்பட்டனர். கணிசமான அளவு போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன.
யுக்ரைனிலிருந்து ரஷ்யாவின் படையினர் கணிசமான அளவில் வெளியேறி இருக்கிறார்கள் என நேட்டோ கூறுகிறது. ஆனால் இன்னும் கூட சிலர் யுக்ரைனுக்குள் எஞ்சியிருக்கவே செய்வதாகவும், இருந்தாலும் எல்லையை பெரும்பாலும் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சிக்காரர்கள் கட்டுப்படுத்துவதால் அவர்களின் எண்ணிக்கையை உறுதி செய்வது சிரமமாக இருப்பதாகவும் நேட்டோ சார்பாக பேசவல்லவர் தெரிவித்திருக்கின்றார்.
செவ்வாய் கிரகத்தை ஆராய இந்தியா செலுத்திய மங்கள்யான் விண்கோள் இன்று செவ்வாயின் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருகின்றார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
செவ்வாய் கிரகத்தை ஆராய்வதற்காக இந்தியா அனுப்பிய மங்கள்யான் விண்கலம் செவ்வாயின் சுற்றுவட்ட பாதையில் இன்று காலையில் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டது. இந்திய நேரப்படி காலை 7:59 இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டது. பூமியிலிருந்து புறப்பட்டு செவ்வாய் கிரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் மங்கள்யான் விண்கலம் அந்த கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையில் இணைவதற்கு ஏதுவாக அதன் வேகம் குறைக்கப்பட வேண்டும். அதற்கென திரவ எரிபொருளில் இயங்கும் எஞ்சின்கள் பொருத்தப்பட்டிருந்தன. இந்த எஞ்சின்கள் எதிர் திசையில் இயங்கி மங்கள்யானின் வேகத்தை குறைக்கும். ஆனால் கடந்த டிசம்பரில் புவியின் சுற்றுவட்ட பாதையிலிருந்து மங்கள்யான் விலகியதிலிருந்து இந்த எஞ்சின்கள் இயக்கப்படவில்லை. இதனால் செப்டம்பர் 22 இந்த எஞ்சின்கள் சோதனை முயற்சியாக இயக்கி பார்க்கப்பட்டன. 3:98 இந்த எஞ்சின்கள் இயக்கி பார்க்கப்பட்ட போது அவை 99.6% வெற்றிகரமாக இயங்கின. இன்று மங்கள்யானை செவ்வாயின் சுற்றுவட்ட பாதையில் இணைப்பதற்காக எஞ்சின்களை இயக்கி வேகத்தை மட்டுப்படுத்தும் பணிகள் இந்திய நேரப்படி காலை 7:17 துவங்கின. அப்போது லிக்விட் அப்போஜி மோட்டார் எனப்படும் எஞ்சினும் 8 சிறிய எஞ்சின்களும் இயக்கப்பட்டன. 24 இவை இயக்கப்பட்டு மங்கள்யானின் வேகம் குறைக்கப்பட்டது. சரியாக காலை 7:59 மங்கள்யான் செவ்வாயின் சுற்றுவட்ட பாதையில் இணைந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்வை பெங்களூரில் இருக்கும் இஸ்ரோ கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக பார்வையிட்டார். செவ்வாய் கிரகம் சுற்றுவட்ட பாதையில் நுழைந்ததற்கு பிறகு அங்கிருந்த விஞ்ஞானிகளுக்கு மோடி தன் பாராட்டுகளையும் தெரிவித்தார். பிறகு அங்கு உரை நிகழ்த்திய பிரதமர் மோடி,
History has been created today. We have dared to reach out into the unknown.
வரலாறு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்திய விஞ்ஞானிகள் சாதிக்க முடியாததை சாதித்து காட்டியிருக்கிறார்கள். இந்திய விஞ்ஞானிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார்.
Of the 51 missions attempted across the world so far, a mere
செவ்வாய் கிரகத்தை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட 51 முயற்சிகளில் 21 முயற்சிகள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளன. முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்ற ஒரே நாடு இந்தியாதான். இந்த திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய ஆரம்பித்து 3 இது சாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் மோடி தெரிவித்தார். செவ்வாயின் சுற்றுப்பாதையில் நுழைந்திருக்கும் மங்கள்யான் இனி அந்த கிரகத்தின் புகைப்படங்களை அனுப்பும். அதன் வளிமண்டலம், நிலப்பரப்பு, மேற்பரப்பில் இருக்கும் தனிமங்கள் போன்றவற்றையும் ஆராயும். செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தில் மீத்தேன் இருக்கிறதா என்பதை ஆராய்வதும் இந்த திட்டத்தின் முக்கிய பணிகளில் ஒன்று. மங்கள்யான் வெற்றிகரமாக செவ்வாயின் சுற்றுவட்ட பாதையில் இணைந்திருப்பது, இதற்கு ஊடகங்கள் அளித்த முக்கியத்துவம் ஆகியவற்றின் காரணமாக தற்போது படிக்கும் மாணவர்களில் பலர் விஞ்ஞானம், ஆராய்ச்சி போன்றவற்றில் கவனத்தை திருப்புவார்கள் என்கிறார் தமிழ்நாடு அறிவியல் மையத்தின் முன்னாள் செயல் இயக்குநரான டாக்டர் சர்க்குருமூர்த்தி.
அரிய பொருளை பார்ப்பதுக்கோ அரிய கண்காட்சி பார்ப்பதற்கோ மாணவர்களுக்கெல்லாம் எவ்வளவு விருப்பம் இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த மங்கள்யான் பயணம் எப்படி இருக்கும், செவ்வாய் கோளை பத்தி இன்னும் நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும், அதெல்லாம் அறிந்து கொள்ள மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நிச்சயமா ஒரு சில மாணவர்கள் நிச்சயமா அது இருக்கதான் செய்யும்.
இந்த மங்கள்யான் விண்கலம் 2013 நவம்பர் 5 ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டது. 450 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. உலகில் வேறு கிரகங்களுக்கு விண்கலங்களை அனுப்பும் முயற்சியில் மிக குறைந்த செலவில் மேற்கொள்ளப்பட்ட திட்டம் இதுதான். மங்கள்யான் திட்டத்தின் வெற்றிக்கு குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி, முதலமைச்சர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி, பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் ராமதாஸ் ஆகியோர் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். மங்கள்யான் விண்கலன் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ள நிலையில் அடுத்து என்ன என்று இஸ்ரோவின் தொலைத்தொடர்பு மற்றும் செயற்கை கோள்களை கண்காணித்து கட்டளை பிறப்பிக்கும் பிரிவின் துணை இயக்குநர் பிச்சை மணியிடம் கேட்டார் டெல்லியில் உள்ள பிபிசியின் சங்கீதா.
இந்த மங்கள்யான் செயற்கைக்கோளோட வேகம் 5.6 ஒரு செகண்டுக்கு, அவ்வளவு வேகத்துல இருக்கு. இப்ப செவ்வாய் கிரகத்து பக்கத்துல போகையில இந்த அங்க வந்து வேகத்தை குறைக்கணும். அதனால நாங்க என்ன பண்ணோம், கிட்டத்தட்ட 180 அது திருப்பி அந்த வேகத்தை குடுக்கற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம வந்து அந்த நம்ம செயற்கைக்கோளே பக்கம் திருப்பி வச்சதுனால இப்ப வேகம் வந்து தடைபடும். அந்த மாதிரி ஒரு தடையை கிரியேட் பண்ணி 1.1 கிலோமீட்டருக்கு செகண்டுக்கு இருக்க ஸ்பீட குறைச்ச உடனே அது 4.5 கிலோமீட்டர் செகண்டுக்கு வந்துச்சோடனே இப்ப வந்து அதை சுத்தி போக ஆரம்பிச்சிச்சு.
இப்போ வெற்றிகரமா நிலைநிறுத்தப்பட்டாச்சு, அடுத்தது என்ன?
முக்கியமான குறிக்கோள் வந்து முதல்ல வந்து செவ்வாய் கிரகத்தை போய் எப்படி அடையிறது. சரி, அங்க போன பின்னாடி வந்து சும்மா சுத்திக்க முடியாது, அதனால கட்டாயம் வந்து அதை அப்சர்வ் பண்ணி ஒரு சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு இதுல குறிக்கோள்ல 4 உபகரணங்கள் அதை எடுத்துட்டு மேல வச்சிருக்கோம். அதை தவிர வந்து ஒரு கேமராவும் இருக்கு. இன்னைக்கு வந்து கலர் கேமராவை பயன்படுத்தி 5 தடவை வந்து ஸ்னாப் எடுத்தோம் காலையில. இப்ப வந்து அந்த இமேஜ் ப்ராசஸிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ISRO அந்த படத்தை வெளியிடுற முயற்சியில இருக்கும். வந்து
எவ்வளவு நாளைக்கு இந்த விண்கலன் மங்கள்யான் அங்கிருந்து நமக்கு புகைப்படங்கள் இந்த மாதிரியான ஆராய்ச்சிக்கு உதவ போகுது, தகவல் அளிக்க போகுது, எவ்வளவு நாளைக்கு அங்க இருக்கும்?
நவம்பர் 5ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சேட்டலைட்ல எந்த ப்ராப்ளமும் வராதனால இப்போ எங்க செயற்கைக்கோள்ல வந்து 30 kg இருக்குது. அந்த ஃபியூயல் ரெண்டும் சேர்த்து வந்து அந்த கெமிக்கல் வந்து இப்போ அதுல 5 kg இருந்தாலே வந்து எங்களுக்கு ஜாஸ்தி. அப்போ 30 kg இருக்குன்னா நீங்க பாத்துக்கலாம். ஆனா அவ்வளவு பெரிய தூரத்துல அவ்வளவு என்னைக்குமே நமக்கு புரியாத என்விரான்மெண்ட் அந்த சூழ்நிலையில என்ன நடக்கும்னு தெரியாது. ISRO வந்து 6 மாசம் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம்.
இப்போ ரசாயனம் அதாவது அந்த ஃபியூவல் வந்து இன்னும் நிறைய நாள் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். சில மாதங்களுக்கு இருக்கு, அந்த மாதங்களுக்கு பிறகு இது முடிந்த பிறகு நான் அந்த விண்கலன் என்ன ஆகும் மங்கள்யான்?
எர்த்ல கூட இருக்கிற சேட்டலைட் வந்து இந்த மாதிரி கெமிக்கல் தீந்து போச்சுன்னா வேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தடபட்டு அது வேகம் தடபடுறதுனால அப்படியே அது கீழே இறங்கி அப்படியே 100 கிலோமீட்டருக்கெல்லாம் 160 கிலோமீட்டருக்கெல்லாம் கீழே வந்துருச்சுன்னா ரொம்ப சீக்கிரமா ஒரு வாரம் 10 நாள்லயே வந்து உள்ள இறங்கி அடர்த்தியான அந்த காற்று மண்டலத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அது எதிர்ப்பு வந்து ஜாஸ்தி ஆகி அது சூட்ல அந்த இது வந்து அப்படியே இலகி பிஞ்சு அப்படியே உள்ள பவுடர் ஆயிடும். வந்து சின்ன சேட்டலைட்டா இருந்தா சோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். இப்ப அங்க அந்த மாதிரி காத்துக்கள்லாம் இல்லாததுனால இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான்.
ஒரு சிலரோட கருத்து என்னன்னா, செவ்வாயில ஆராய்ச்சி மேற்கொள்ள எடுக்கப்பட்ட இந்த முயற்சி இந்தியாவும் அறிவியல் வல்லமை வாய்ந்த ஒரு நாடா இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்க தான் இந்த முயற்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
அருமையான கேள்வி, ஆனா அருமையான பதிலும் அதில் இருக்கு. அதுல வந்து முதல்ல 1975 ஒரு ஸ்ட்ரைக் வர்றோம். அப்ப எல்லாம் நமக்கு ராக்கெட் கிடையாது. அந்த ஆரியப்பட்டா அப்படிங்கிற சேட்டலைட் உடையில அப்போ நம்ம சேட்டலைட் இங்க இருந்து எடுத்துட்டு போய் ரஷ்யாவில போய் கொடுத்து அவங்க ராக்கெட்டை யூஸ் பண்ணி நாம விட்டோம். அதுக்கு பின்னாடி நம்ம கேப்பபிலிட்டியை வந்து ஜென்ரேட் டெவலப் பண்ணிக்கிட்டோம். சேட்டலைட் பண்ண செயற்கைக்கோள்க்கான திறன் வந்த பின்னாடி எப்படி சயின்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ன உடனே சந்திரயான் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்கும். இப்போ வந்து செவ்வாய்க்கு போயாச்சு, செவ்வாயை சுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து செவ்வாய்க்கு எப்படி போறது அப்படிங்கிற முயற்சியில தான் உங்க கேள்வி. ஒரு டெக்னாலஜி ப்ரூவ் பண்ணணும், ஒரு சயின்ஸ் ஒரு கேப்பபிலிட்டியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்ட கேள்வி. ஏன்னா இவ்வளவு ஒரு தூரத்துக்கு வந்த பின்னாடி இது எப்படின்னா ஒரு ரேஸ், நம்ம மாரத்தான் இல்லைன்னா வந்து ஒரு நேஷனல் சாம்பியன் வந்து அந்த அளவுக்கு வந்தாச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும், ஒலிம்பிக் ட்ரை ஆசியாட் போறது மாதிரி இல்ல ஒலிம்பிக் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி முயற்சிகள் தான் இந்த இப்ப நாங்க பண்ணது. வந்து
இஸ்ரோவின் தொலைத்தொடர்பு மற்றும் செயற்கை கோள்களை கண்காணித்து கட்டளை பிறப்பிக்கும் பிரிவின் துணைத் தலைவர் பிச்சைமணி. செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இந்தியாவில் கடந்த 1993 செய்யப்பட்டிருந்த நிலக்கரி சுரங்கங்களின் ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் இன்று ரத்து செய்துவிட்டது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து BBCயின் ஜெயக்குமார்.
இந்தியாவில் 1993 மற்றும் 2010 இடைப்பட்ட காலத்தில் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட 214 நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடுகளுக்கான உரிமங்களை இன்று புதன்கிழமை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தன்னிச்சையான முடிவுகளால் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் 218 நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடுகளுக்கான உரிமங்களில் 4 உரிமங்களை மட்டும் ரத்து செய்யாமல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் சார்ந்த மற்றும் கூட்டு முயற்சி முதலீடுகள் இல்லாத நிறுவனங்களான தேசிய அனல்மின் நிறுவனம், இந்திய உருக்கு ஆணையம் போன்ற நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 4 உரிமங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு நீடிக்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோக்தகி இன்று உச்சநீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் இந்த வழக்கு குறித்து பேசுகையில், முறையற்ற முறையில் நடைபெற்ற ஒதுக்கீடுகளை நீட்டிக்க அவசியம் இல்லை என்று நீதிமன்றம் கூறியதாகவும் தெரிவித்தார். மேலும் செயல்பாட்டில் உள்ள 40 நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் செயல்பட துவங்க உள்ள 6 நிலக்கரி சுரங்கங்களில் 42 சுரங்கங்கள் மட்டும் 6 மாத காலத்தில் பணிகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். செயல்பாட்டில் உள்ள அந்த சுரங்கங்களை பாதுகாக்கும் நோக்கத்திற்காக மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆர் எம் லோதா தலைமையிலான அமர்வு வெளியிட்டுள்ள உத்தரவின்படி 6 மாத காலத்திற்கு செயல்படும் இந்த சுரங்கங்களில் எடுக்கப்படும் ஒரு டன் அளவு நிலக்கரிக்கு ₹295 வீதம் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் முகுல் ரோக்தகி கூறினார். அத்தோடு இந்த இடைப்பட்ட காலத்தில் 6 மாத காலத்திற்கு நீதிமன்ற அனுமதியுடன் செயல்படும் சுரங்கங்களில் எவையெல்லாம் ஏலத்திற்கு விடப்படும் என்பது தொடர்பில் மத்திய அரசு முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான வருமான வரி வழக்கில் அவரும் சசிகலாவும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் முரளிதரன்.
வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யாதது தொடர்பான வழக்கில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அவருடைய தோழி சசிகலாவும் விசாரணை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டியதில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் முதலமைச்சர் ஜெயலலிதா, அவருடைய தோழி சசிகலா ஆகிய இருவரும் அக்டோபர் 1 நேரில் ஆஜராக வேண்டுமென சென்னை பெருநகர குற்றவியல் நீதிமன்றம் செப்டம்பர் 18 அன்று உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து ஜெயலலிதா சசிகலா ஆகிய இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் வருமான வரி பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக் கொள்வதற்காக கடந்த ஜூன் 25 அன்று சமரச மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த மனு பரிசீலனையில் இருக்கும்போது நேரில் ஆஜராக உத்தரவிட்டது விதிமுறைகளுக்கு முரணானது என்று கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு செவ்வாய்க்கிழமையன்று உயர்நீதிமன்ற நீதிபதி KPK வாசுகி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது சமரச மனு மீது முடிவெடுக்க கால அவகாசம் உள்ளது என்றும் ஒரு பிரச்சினை தொடர்பாக ஒருபுறம் துறை ரீதியான விசாரணை மறுபுறம் நீதிமன்ற விசாரணை என இரண்டு நடவடிக்கைகளை ஒரே நேரத்தில் நடத்த முடியாது என்று ஜெயலலிதா சசிகலா தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். வருமான வரித்துறையின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கே ராமசாமி இந்த வழக்கிற்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்திருப்பதால் இந்த மாதிரி கோரிக்கைகளை மனுதாரர்கள் உச்சநீதிமன்றத்தில்தான் வைக்க வேண்டுமென வாதிட்டார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் சமரச மனு மீது முடிவெடுக்கப்படும் வரை ஜெயலலிதாவும் சசிகலாவும் விசாரணை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டியதில்லை என நீதிபதி தீர்ப்பளித்தார். தவிர விசாரணை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்ந்து நடக்கலாம் எனவும் வருமான வரித்துறையிடம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் சமரச மனு மீது 6 முடிவெடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா 1993-94 தனது வருமானம் குறித்த கணக்கை சமர்ப்பிக்கவில்லை என வருமான வரித்துறையால் 1996 வழக்கு தொடரப்பட்டது. அவரது தோழி சசிகலா மீதும் 1997 வருமான வரித்துறை இதே போன்ற வழக்கை தொடர்ந்தது. இந்த வழக்கில் 4 விசாரணையை முடிக்கும்படி பெருநகர நீதிமன்றத்திற்கு கடந்த ஜனவரி 30 என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. பிறகு இந்த கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்பட்டது.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். அடுத்த இலங்கை செய்திகள். இலங்கையில் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுவதாக லண்டனிலிருந்து இயங்கும் அமைப்பு ஒன்று குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் சீவகன்.
இலங்கை அரசாங்கம் ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையருக்கு இலங்கை செல்ல சுதந்திரமான தடையற்ற அனுமதியை வழங்க வேண்டும் என்று ஃப்ரீடம் ஃப்ரம் டார்ச்சர் என்ற சித்திரவதைகளில் இருந்து விடுதலை என்னும் அமைப்பு கோரியிருக்கின்றது. புதிய ஆணையரான இளவரசர் சயித் ராத் அல் ஹுசேன் அவர்கள் தற்பொழுது நடக்கும் இலங்கை குறித்த தமது புலன் விசாரணைகளில் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற சித்திரவதைகள் குறித்தும் விசாரிக்க வேண்டும் என்றும் அது கோரியிருக்கின்றது. உலக மட்டத்தில் சித்திரவதைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு நிலையங்களை நடத்துகின்ற பெரிய நிறுவனமான இந்த அமைப்பு பரணாந்தம் சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட 1000 பேருக்கு உளவியல் ரீதியான சிகிச்சைகளை வழங்கி வருகின்றது. கடந்த 8 2009-2013 வரையிலான காலப்பகுதியில் போருக்கு பின்னரான சித்திரவதைகள் மூலம் பாதிக்கப்பட்ட புதிய 40 பேரது விடயங்கள் குறித்து தமது மருத்துவர்கள் விவரங்களை திரட்டியிருப்பதாக அந்த அமைப்பு கூறியிருக்கின்றது. தனது பழைய விவரங்களுடன் இவற்றை சேர்த்தால் தமது அமைப்பு 2009 இதுவரை உள்நாட்டு போரால் 160 பேர் வரை பாதிக்கப்பட்டமை குறித்த விவரங்களை ஆவணப்படுத்தியிருக்கின்றது என்றும் அது கூறியிருக்கின்றது. இவர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழர்களாவர். இவை குறித்து ஃப்ரீடம் ஃப்ரம் டார்ச்சர் அமைப்பின் தலைமை மருத்துவரான டாக்டர் ஜூலியட் கோஹேன் அவர்கள் கூறுகையில்,
அவர்கள் பல வகையான சித்திரவதை முறைகளை கையாள்கிறார்கள். மழுங்கிய ஆயுதத்தால் அடிக்கப்பட்டதால் ஏற்பட்ட காயங்களை நாங்கள் கண்டோம். ஆண் பெண் இருபாலாருமே பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவும் இதில் அடங்கும். இப்படியான தாக்குதல்கள் எம்மிடம் தெரிவிக்கப்படும் சித்திரவதை சம்பவங்களில் 65% குறிப்பிடத்தகுந்த அளவினர் சிகரெட் சூட்டு காயங்கள் மற்றும் பழுக்க காய்ச்சிய உலோகப் பொருட்களால் சூடு வைக்கப்பட்டு அதனால் ஏற்பட்ட காயங்கள் போன்றவற்றுக்கு உள்ளானவர்களும் உண்டு. தடிகள், மணல் அடைக்கப்பட்ட பைப்புகள் போன்ற மழுங்கிய ஆயுதங்களால் அவர்கள் தாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். இப்படியான சித்திரவதைகளை பெரும்பாலும் காவல்துறையினர் அல்லது இராணுவத்தினரே செய்கிறார்கள்
என்றார் டாக்டர் ஜூலியட் கோஹென். இப்படி சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் யார் என்று பிபிசி கேட்டபொழுது,
இவர்கள் இங்கே பிரிட்டனில் அகதி தஞ்சம் கோரி பின்னால் வந்தவர்கள். இவர்கள் தவிர வேறு சிலரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இங்கே பிரிட்டனில் படிப்பதற்கு மாணவர் விசாவில் வந்திருக்கின்ற சில இலங்கை தமிழர்கள் அங்கு விடுமுறைக்காகவோ அல்லது வேறு விஷயங்களுக்காகவோ போகும்போது சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படியானவர்கள் இங்கு மீண்டும் வந்து இலங்கையில் வாழ்வது ஆபத்தானது என்று கூறி இங்கு தஞ்சம் கோரியிருக்கிறார்கள். இங்கு இலங்கை அரசுக்கு எதிராக நடைபெறும் போராட்டங்களில் சிலர் கலந்து கொள்கிறார்கள். அவை வீடியோ எடுக்கப்பட்டு இலங்கைக்கு அனுப்பப்படுகின்றன. அவ்வகையிலானவர்கள் அங்கு செல்லும் போது அடையாளம் காணப்பட்டு விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவர்கள் என கூறப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகிறார்கள்
என்றார் அவர். ஆனால் நீங்கள் கூறுகின்ற இப்படியான குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசாங்கம் மறுத்திருக்கின்றது என்று கேட்டதற்கு பதிலளித்த மருத்துவர் ஜூலியர் கோஹேன் அவர்கள்,
Yeah, I think that fits with what we're seeing, that the torture is carried out with
குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியில் சிக்க வேண்டிய அவசியமில்லை என்ற நிலை இருந்து வருகின்ற ஒரு பின்னணியில் இப்படியான சித்திரவதைகள் இலங்கையில் நடக்கின்றன. ஒருவர் மீது நடக்கும் சித்திரவதைகளை மறைப்பதற்கான அம்சங்கள் அங்கு காணப்படுகின்றன. இந்த தகவல் அவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆதாரங்கள் இருக்கும்போது அவர்கள் இதனை எப்படி மறுக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை
என்றார் டாக்டர் ஜூலியட் கோஹேன்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சீவகன். தொடரும் இலங்கை கண்ணோட்டத்தில் அடுத்ததாக, இலங்கையில் தமிழ் மக்களின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வுகளை முன்னெடுத்து அதை உறுதிப்படுத்துவதற்காக தமிழ் தேசிய கவுன்சில் எனும் அமைப்பை ஏற்படுத்துவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்த செய்திகளை தருகின்றார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல் செயற்பாடுகளை வலுவுள்ள வகையில் முன்னெடுத்துச் செல்வதற்காக முக்கிய அம்சமாக தேசிய சபையொன்றை உருவாக்குவதென்று அதன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் செயற்குழு தலைவரும் ஆகிய ஆர் சம்பந்தன் அவர்களின் தலைமையில் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூடி இந்த முடிவை மேற்கொண்டிருக்கின்றது. இதுபற்றி தகவல் வெளியிட்ட ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினரும் கூட்டமைப்பின் பேச்சாளருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள், தமிழ் தேசிய கூட்டம் ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பாக மாற்றுவதற்குரிய யாப்பு ஒன்றை தயாரிப்பது, பலதரப்பட்ட மக்கள் அமைப்புகளை ஒன்றிணைத்து ஒரு தேசிய சபையை உருவாக்குவது, வடமாகாண சபையின் செயற்பாடுகளை கட்டுக்கோப்பான முறையில் முன்னெடுத்துச் செல்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்வது என்பது உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற அரசியல் கட்சிகள் தத்தமக்கென பிராந்தியங்களில் செல்வாக்கு பெற்றிருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ரீதியிலும் இந்த கட்சிகள் செல்வாக்கு பெற்றிருக்கின்றன. இந்த தேசிய சபையொன்றை உருவாக்க வேண்டியதன் அவசியம் என்ன என சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களிடம் கேட்டேன்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பை அல்லது தமிழ் மக்களினுடைய கருத்துக்களை வலுவான முறையில் சொல்ல வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு மக்கள் மத்தியில் பலம்பெற்ற ஒரு ஸ்தாபனமாக இருக்க வேண்டும். தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றுவது, தீர்மானங்களை உருவாக்குவது என்பதில் எல்லோருடைய கருத்துக்களை பெற்றுக் கொள்வது என்பதும் தமிழ் மக்களுடைய போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு அது ஒரு வலுவான உந்து சக்தியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அது ஒரு மிக உயர்ந்த ஒரு ஜனநாயக பண்பாக இருக்கும் என்பதற்கு அப்பால் சரியான ஜனநாயக ரீதியான போராட்டங்களை நடத்துவதற்கு மக்கள் சக்தியை உருவாக்குவதற்கும் இது கூடுதலான பங்களிப்பை செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே அந்த வகையில் இவ்வாறான ஒரு தமிழ் தேசிய சபை தேவை என்று கருதுகின்றோம்.
கூட்டமைப்புக்கு வெளியில இருக்கிற தமிழ் அரசியல் கட்சிகளை இந்த கட்டமைப்புகளை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எப்படி இருக்கு?
நாங்கள் இவ்வாறான ஒரு அமைப்பு முறையை உருவாக்குகின்ற பொழுது சில கொள்கை வழி நின்றுதான் இந்த விடயங்கள் செய்யப்படும். ஆகவே அவ்வாறான கொள்கை வழிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாரும் அதில் இணைந்து கொள்ள முடியும் என்பதுதான் உள்ள விடயம். ஆகவே அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஏனைய கட்சிகளும் கூட அதில் உள்வாங்கப்படலாம்.
நீங்கள் கூறியதன்படி இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்கனவே செயற்பட்டு வருகின்ற வழிமுறைகள்ல ஒருங்கிணைந்து சரியான முறையில் உளப்பூர்வமாக செயற்படவில்லை என்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. இந்த நிலைமையில தேசிய சபையை உருவாக்குகின்ற முயற்சி எப்படி இருக்கும்?
இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் அந்த ஒருங்கிணைவு என்பது கூட சில சமயம் பல்வேறுபட்ட நடைமுறை சிக்கல்களால் அது கேள்விக்கு உள்ளாக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் நாங்கள் இப்பொழுது படிப்படியாக இதனை ஒரு சரியான கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம். ஆகவே அந்த வகையில் தான் இந்த செயற்பாடுகள் என்பது முக்கியமாக இருக்கின்றது. நான் நம்புகின்ற இந்த செயற்பாடுகள் நடைமுறைப்படுகின்ற பட்சத்தில் நீங்கள் கூறுகின்ற அந்த பல்வேறுபட்ட விமர்சனங்களும் இல்லாம போகலாம். அது மாத்திரமல்லாமல் அது ஒரு உறுதி வாய்ந்த ஒரு அமைப்பாகவும் அது மாறும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்
என்றார் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினரும் கூட்டமைப்பின் பேச்சாளருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். பிரான்சிலிருந்து வெளியாகும் ஈழமுரசு பத்திரிகை உட்பட அனைத்து வெளியீடுகளையும் மிரட்டல் காரணமாக நிறுத்துவதாக அதன் வெளியீட்டாளர்கள் கூறுகின்றார்கள். அந்த ஊடக இல்லத்தின் தலைவராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவரான கோபிராஜ் அவர்களிடம் இதுகுறித்து பேசினார் சீவகன்.
வந்து தமிழ் தேசிய செய்திகளை தாங்கி வர்றதால எங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. அதுண்ட ஒரு மோசமான வடிவமா வந்து துப்பாக்கி முனையில எங்கட பணியாளர்களால் மிரட்டப்பட்டு இந்த பத்திரிகையானது 24 மணி நேரத்துக்கு மூடப்படாட்டி ஊடக இல்லத்தை சேர்ந்தவர்கள் உயிரிழக்க நேரிடும் என்று சொல்லியும் முறையான மிரட்டல் நடத்தப்பட்டிருக்கு. எல்லாளன் படை என்ற பெயர்ல ஒரு மின்னஞ்சல் மிரட்டலும் வந்திருக்குது. தாங்கள் தான் உரிமை கோரி பத்திரிகை நிறுத்தப்படாவிட்டால் துப்பாக்கி முனைதான் இதுக்கு பதில் சொல்லும் என்று சொல்லி அப்ப நாங்கள் அதை தொடர்ந்து காவல்துறையிட்டு கொடுத்த முறைப்பாடுகளையும் அதன் நடவடிக்கைகளையும் தொடர்ந்து இது இந்த கரம் வந்து சரியான நீளமா போற மாதிரியான ஒரு தோற்றம் எங்களுக்கு விளங்கி கொண்டிருக்கு. அதன் அடிப்படையில தான் காவல்துறையின் பணிப்பிலையும் நாங்கள் எங்களுக்கு தொடர்ச்சியான பாதுகாப்பாளையும் தான் இதை இடைநிறுத்தி வச்சிருக்கிறோம். இப்ப
இன்று உங்களுடைய பத்திரிகையில் வெளியான ஒரு அறிக்கையின்படி நீங்கள் இந்த பத்திரிகை நடத்துவதில் பொருளாதார ரீதியாக எதிர்நோக்கின்ற சிரமத்தை பற்றி நிறைய பேசியிருந்தீர்கள். தற்பொழுது இது மூடப்படுவதற்கு அல்லது நீங்கள் இடைநிறுத்தப்படுவதாக கூறப்படுவதற்கு அந்த பொருளாதார நெருக்கடிகள் காரணமா அல்லது இந்த மிரட்டல் காரணமா?
வாரதுக்கு நிச்சயமான உயிர் அச்சுறுத்தலும் இப்படியான ஒரு ஒரு மோசமான பயங்கரவாதம் தான் காரணம். அது வந்து இங்க இலங்கை அரசாங்கம் வரை நிறுத்தலாம்ன்ற ஒரு அபிப்பிராயம் தான் இங்கே காவல்துறையால கூட எடுக்கப்பட்டிருக்கு. அதன் வெளிப்பாடு தான் இந்த முடிவே தவிர பொருளாதார நெருக்கடி இல்லை.
பிரான்ஸ் காவல்துறையே இது இலங்கை அரசாங்கத்தினுடைய கைகளில் இருக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க.
கிட்டத்தட்ட இங்க பிரதி என்றவருக்கு நடந்த முடிவுக்கு ஒப்பான ஒரு முடிவு தான் நடக்கும் சொல்லி இருக்கணும். அப்ப அந்த முடிவு இந்த கரங்களை வந்து பிரான்ஸ் அரசாங்கம் பிரான்ஸ் காவல்துறை கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில இருந்து நடந்த ஒரு நீளத்துக்கு தான் கொண்டு போய் முடிச்சிருக்கு.
ஆகவே பிரான்ஸ் அரசாங்கம் நேரடியாக இதில் ஸ்ரீலங்கா சம்பந்தப்பட்டதாக அல்ல ஸ்ரீலங்காவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சம்பந்தப்பட்டதாக கூறவில்லை.
இது வந்து அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.
பொதுவாக பிரான்ஸ் வந்து ஒரு பாதுகாப்பான சூழல் உள்ள நாடாகவும் ஊடக சுதந்திரத்துக்கு மிகுந்த அளவில் சுதந்திரம் கொடுக்கின்ற நாடாகவும் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு மிரட்டல் ஒரு போன் கால் போன்ற விஷயங்களை அடுத்தே வந்து ஒரு ஊடகத்தையே மூடிவிட்டு போவது என்பது கொஞ்சம் வினோதமாக இருக்கிறது.
இந்த மிரட்டல் வந்து இப்ப இன்டர்நெட் இல்ல தொடர்ந்து வந்திருந்தது. அதன் ஒரு சரியான ஒரு ஆழமான வடிவமா தான் இது வந்திருக்கு எங்களுக்கு. இப்ப அந்த அச்சுறுத்தல் வந்து நாங்க இலகுவா இருக்கக்கூடிய முறையில இல்லையன்றதுதான் இந்த அபிப்பிராயம் உண்மையில.
ஆனால் அதேவேளை இந்த பிரான்ஸ் வட்டாரங்களில் இருந்து வேற சில சவால்களை பார்க்கும் பொழுது இந்த ஊடக நிறுவனத்துக்கு விடுத்தப்பட்ட அச்சுறுத்தல் வந்து அங்கு இருக்கின்ற குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இருக்கலாம் என்ற வகையிலையும் சில தகவல்கள் வருகின்றன.
நிச்சயமாக இல்ல, சில விஷயங்களை பாதுகாப்பு காரணங்களுக்காக உங்களுக்கு வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் இது நாங்கள் இந்த இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகும் இந்த பத்திரிகையை விட்டு கொண்டிருந்துட்டும் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு போயிருக்கிறதுக்கு காரணம் இது குடிமோதல்களோ எதுவோ இல்ல, இது ஒரு உச்சக்கட்டமான அச்சுறுத்தல் தான் இதுக்கான காரணம்.
ஈழமுரசு பத்திரிகை வெளியிடும் ஊடக இல்லத்தின் தலைவராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட கோபிராஜ் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகத்தை தொடர்பு கொண்டு அவர்கள் கருத்துக்களை பெற பிபிசி எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. நிறைவாக, டொமினிக்கன் குடியரசில் வத்திகானின் பிரதிநிதியாக இருந்த போலந்தைச் சேர்ந்த பேராயர் ஜோசப் விசலோவ்ஸ்கியை கைது செய்ய போப் பிரான்சிஸ் உத்தரவிட்டுள்ளார். தற்பொழுது வத்திகானில் தங்கியுள்ள அவர் மீது சிறார் பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. அவர் கரீபியனில் பணியாற்றியிருக்கின்றிருந்த பொழுது 66 வயதான அவர் பேராயர் பொறுப்பிலிருந்தும் விடுவிக்கப்பட்டார். இதுகுறித்து ரோமிலிருந்து பிபிசியின் டேவிட் வில்லி அவர்கள் அனுப்பியுள்ள செய்திக்குறிப்பு தமிழில் தருகிறார் சாதாத்.
குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து வத்திகானத்தின் மூத்த பிரதிநிதியாக இருந்த ஜோசப் வெசலோவ்ஸ்கி சென்ற ஆண்டு ரோமுக்கு திருப்பி அழைக்கப்பட்டிருந்தார். 2008 முதல் 2013 வரையான காலகட்டத்தில் டொமினிக்கன் குடியரசில் சிறார் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாக வத்திகானத்தின் தலைமை சட்ட நடவடிக்கை அதிகாரியால் தற்போது இவர் மீது முறையான குற்றச்சாட்டுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. டொமினிக்கன் குடியரசில் வெசலோவ்ஸ்கி கீழே வேலை பார்த்திருந்த ஊழியர் ஒருவர் உள்ளூர் போலீஸ்காரர் ஒருவருக்கு துப்பு கொடுக்க அவர் மீதான குற்றச்சாட்டு வெளியில் வந்தது. ஆனால் பேராயருக்கு ராஜீய அதிகாரிகளுக்குரிய அந்தஸ்து இருந்ததால் டொமினிக்கன் குடியரசினாலும் அல்லது அவரது சொந்த நாடாகிய போலந்தினாலும் வெசலோவ்ஸ்கி மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருந்தது. ரோமில் இருக்கின்ற கிறிஸ்தவ மடம் ஒன்றில் இவர் வாழ்ந்து வந்த நிலையில் இவரை கைது செய்ய சொல்லி தற்போது போப்பாண்டவர் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த அளவுக்கு உயர் பதவி கொண்ட ஒரு கத்தோலிக்க பிரதிநிதி வத்திகானத்தில் கைது செய்யப்படுவதென்பது இதுவே முதல் முறை. உடல்நல பாதிப்புகள் இருப்பதால் கைதுக்கு பின்னர் வெசலோவ்ஸ்கியை சிறையில் அடைக்காமல் வீட்டுக்காவலில் வைத்திருப்பதாக வத்திகானம் சார்பாக பேசவல்லவர் கூறினார். இந்த வருடத்தின் பிற்பகுதியில் வத்திக்கான நீதிமன்றத்தில் இவர் மீது வழக்கு நடக்கும் என தெரிகிறது. பெசலோவ்ஸ்கி மீது தெரிவிக்கப்படும் மோசமான குற்றச்சாட்டுகள் தாமதமின்றி விசாரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக போப்பாண்டவரே இவரை தனிப்பட்ட முறையில் கைது செய்ய சொல்லி உத்தரவிட்டதாக அவர் சார்பாக பேசவல்லவரான அருத்தந்தை ஃபிரெட்ரிக்கோ லொம்பார்டி தெரிவித்திருக்கின்றார்.
ரோமிலிருந்து பிபிசியின் டேவிட் வில்லி அனுப்பிய செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சாதாத். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமது இணையதளத்திலும் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டு கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமும் கருத்துக்களை தெரியப்படுத்தலாம்.